إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த ரமலானுடைய காலத்திலே தொடர்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொடர் மார்க்க வகுப்பின் 14வது வகுப்பு என்றாகும். இஸ்லாத்தை ஏற்க பைஅத்து அவசியமா என்ற எமது தலைப்பின் 5வது வகுப்பு இதுவாகும். இறுதியாக சென்ற பாடத்திலே இஸ்லாத்தை ஏற்க பைஅத்து அவசியமானது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய எவருடைய கழுத்திலே பைஅத்து இல்லாத நிலையில் மரணிக்கிறாரோ என்று வரக்கூடிய அந்த ஹதீஸை, அதன் முழுமையான விளக்கங்களை நாம் பார்த்திருந்தோம். அந்த ஹதீஸை பற்றிய அதிகமான சர்ச்சைகள் காணப்பட்டாலும், ஏனைய பல ஹதீஸ்களை வைத்து நாம் விளங்குகிற போது அது ஒரு மிக தெளிவான ஒரு செய்தி என்றும், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவன் பைஅத்து செய்தே ஆக வேண்டும் என்கின்ற உறுதியான சில தெளிவுகளையும் நாம் அந்த பாடத்திலே பெற்றுக்கொண்டோம். அந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் சபபு நுசூலுக்கும் வரலாற்றுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு சிலர் அது சம்பந்தமாக பல சந்தேகங்களை மக்களுக்கு முன்னிலையிலே ஏற்படுத்துகிறார்கள் என்ற ஒரு விடயத்தையும், சபபு நுசூல் என்றால் என்ன, வரலாறு என்றால் என்ன என்ற விடயங்களையும் கூட சென்ற பாடத்திலே நாம் தெரிந்து கொண்டோம். இந்த குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களுடைய இன்னும் ஒரு மிக முக்கியமான பண்பையும் இந்த இடத்திலே நான் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. ஏதாவது ஓரிரு இடங்களிலே ஒரு சில சகோதரர்கள் மூலமாக ஒரு சில ஹதீஸ்கள் தெளிவாக முன்வைக்கப்படுகிற போது இவர்களுடைய ஒரு நாடகம் என்னவென்றால், அந்த ஹதீஸிலே தெளிவு இல்லை, அந்த ஹதீஸிலே குளறுபடி குழப்பங்கள் இருக்கிறது, சந்தேகங்கள் இருக்கிறது என்று மழுப்பக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இன்று இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய ஓரிரு உலமாக்களுக்கு சந்தேகம் என்பதற்காக அல்லது அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய 5-6 பேருக்கு சந்தேகம் என்பதற்காக உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் யாருக்கும் அந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்த முடியாது. நபியுடைய உம்மத்துக்கே அந்த 2 பேருக்கு ஹதீஸ் தெளிவில்லை என்பதற்காக நபியுடைய உம்மத்துக்கே அந்த ஹதீஸை அமுல்படுத்த முடியாது என்ற வகையிலே இவர்களுடைய நாடகங்கள் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அந்த வகையிலே அவர்கள் முன்வைக்கக்கூடிய இன்னும் ஒரு கேள்வியை இந்த இடத்திலே முன்வைத்து அது சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவுகளை இந்த இடத்திலே நாம் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எந்த ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அவன் பைஅத் செய்ய வேண்டும் என்று குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த இஸ்லாத்திலே நுழைந்த ஒரு தம்பதியினர், அதாவது கணவன் மனைவி, இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை இஸ்லாத்திலேயே வளர்கிறது. அது அந்த பருவ வயதை அடைகிற போது அதுவும் பைஅத் செய்ய வேண்டும் என்று இவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? சஹாபாக்களுடைய காலத்திலே சஹாபாக்களின் பிள்ளைகள் இருந்தார்கள், அவர்கள் பைஅத் செய்ததற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று இன்னொரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். இந்த கேள்விக்குரிய பதில் என்ன என்பதுதான் இன்றைய இந்த பாடத்தினுடைய நோக்கமாகும். அந்த பதிலுக்கு நாம் செல்வதற்கு முன் ஒரு சில தெளிவுகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதாவது இஸ்லாத்திலே இந்த பைஅத் என்பது எந்தளவு அவசியமானது என்பதனை மிக தெளிவாக சென்ற பாடங்களிலே நாம் கற்றுக்கொண்டோம். ஒரு மனிதன் இந்த கலிமாவை சொல்வதற்குரிய ஒரு இடம் எதுவென்றால் அது பைஅத் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பமாகும். ஷஹாதத்து கலிமாவை நான் சொல்லி இருக்கிறேன் என்று சஹாபாக்கள் இந்த பைஅத் செய்த சந்தர்ப்பங்களை தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கலிமாவை எங்கே எப்படி சொல்வது என்பதற்குரிய பதில் அது பைஅத்தின் மூலமாகத்தான் என்ற பல தெளிவுகளை நாம் கடந்த பாடங்களிலே பெற்றுக்கொண்டோம். சரி, இவர்களது கருத்துகளின்படி கலிமாதான் இஸ்லாத்திற்கு அடிப்படையான ஒன்று, அதிகமான செய்திகளிலே இந்த கலிமாதான் குறிப்பிட்டு வந்திருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் இந்த இடத்திலே நாம் யோசிக்க வேண்டிய அல்லது அவர்களிடம் திரும்ப கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இந்த சிறு பிள்ளைகளுக்கு அவர்கள் பருவ வயதை அடைகிற போது மட்டும் கலிமா தேவையில்லை, பைஅத் தேவையில்லை, அவர்கள் முஸ்லிம்கள் தான் என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? இஸ்லாம் 5 தூண்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது என்பது தெளிவான ஒரு செய்தி. எங்காவது ஒரு இடத்திலே அது ஒரு முஸ்லிமுக்கு பிறந்த பிள்ளையாக இருந்தால் அவர்களுக்குரிய இஸ்லாத்துடைய தூண் 4 இருக்கிறதா? எல்லாருக்கும் அதே 5 தூண்கள் தான். அதிலே முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை. எனவே இந்த ஒரு விஷயத்தை நாம் சிந்தித்து பார்த்தாலே இவர்களுடைய அறியாமையை நாம் கண்டுகொள்ள முடியும். எந்த ஒரு இடத்திலும் முஸ்லிமான பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு இஸ்லாத்திலே 4 தூண்கள் இருக்கிறது, ஏற்கனவே அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் முஸ்லிமாக இருப்பதனால் அந்த கலிமா தேவையில்லை என்று வந்திருக்க வேண்டும், அப்படி எங்கும் கிடையாது. இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்றால், அது முஸ்லிமான பெற்றோருக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்குரிய இஸ்லாத்துடைய தூண்கள் 5 என்பதனை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலேதான் இன்று நாம் அமல் செய்து கொண்டிருக்கிறோம். இதே அடிப்படையிலேதான் அன்று சஹாபாக்களும் புரிந்து நடந்தார்கள் என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இந்த சிறு பிள்ளைகள் அந்த பருவ வயதை எட்டுகிற போது பைஅத் செய்வதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதா என்பதனை நாம் பார்ப்பதாக இருந்தால், சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 2501 இலக்க செய்தி, ஜைனபு பின்து ஹுமைத் என்ற நபித்தோழி தனது மகனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் பாயிஹு, தன்னுடைய மகனை அழைத்து வருகிறார்கள். அவர் ஒரு சிறுவராக இருக்கிறார். அழைத்து வந்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் இவரிடம் பைஅத் எடுங்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஹுவ ஸகீரன், இவர் சிறியவராக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, ஃபமஸஹ ரஸஹு வதஅலஹு, அவருடைய தலையை தடவி விட்டார்கள், அவருக்காக துஆ செய்தார்கள் என்ற செய்தி ஸஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. பாருங்கள், இந்த செய்தியிலே அந்த சஹாபிய பெண்மணி தனது மகனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பைஅத் செய்வதற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் நுனிப்புள் மேய்வதை போன்று எப்படி ஒரு வேடிக்கையான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஅத் எடுக்கவில்லையே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தடவிவிட்டு அனுப்பிவிட்டார்களே, சிறு பிள்ளைக்கு பைஅத் எடுத்ததற்கு என்ன ஆதாரம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். கொஞ்சம் யோசிக்க வேண்டும், அந்த சஹாபி ஏன் கூட்டி வருகிறார்கள்? முஸ்லிமான குழந்தைகளுக்கு, அதாவது முஸ்லிமான பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகள் அவர்களும் முஸ்லிம்கள் தான் என்று இருந்தால் இந்த சஹாபியர் பெண்மணி அழைத்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி அழைத்து வந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்கள், நீ முஸ்லிமாக இருக்கிறாய், ஏன் உன்னுடைய குழந்தை பையத்து செய்ய வேண்டும் கேட்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்து எடுக்கவில்லை என்பது உண்மை. ஆனால் அதற்கு என்ன காரணம் சொன்னார்கள்? ஹுவ ஸகீரன், அவர் சிறியவராக இருக்கிறார், இப்பொழுது பையத்து எடுக்க முடியாது என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். எனவே பாருங்கள், சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி கூட இவர்களுக்கு விளங்குகிறது இல்லை என்பதுதான் இந்த இடத்திலே ஆச்சரியமான ஒன்று. இப்படியான இந்த ஒரு போக்கை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே அடையாளப்படுத்துகிற போது எப்பொழுது எப்படி சொல்கிறார்கள் என்றால், ஒரு சில வழிகட்டு செல்லக்கூடியவர்களுடைய ஒரு போக்கு இப்படி இருக்கும், வழிகட்டு செல்லக்கூடிய ஒரு சிலருடைய போக்கு இப்படி இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். ஸஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்தின் 3610 இலக்க செய்தி ஒரு சில வழிகேடர்களின் அடையாளங்களை பற்றி சொல்கிற போது சொன்னார்கள், யஹ்கிரு அஹதுக்கும் ஸலாத்தஹு மஅ ஸலாத்திஹி. அந்த வழிகேடர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்களுடைய தொழுகையோடு உங்களுடைய தொழுகையை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுடைய தொழுகையை தரக்குறைவாக நீங்கள் நினைப்பீர்கள். வஸியாமஹு மஅசியாமிஹிம், அவர்களோடு நோன்போடு உங்களுடைய நோன்பை ஒப்பிட்டால் உங்களுடைய நோன்பை தரக்குறைவாக நினைப்பீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யக்ரவுனல் குர்ஆன் லா யுஜாவிசு தராகிஹிம், அவர்கள் வழிகட்டு செல்வதற்குரிய காரணம் என்ன? அவர்கள் அல் குர்ஆனை ஓதுவார்கள், அல் குர்ஆனை வாசிப்பார்கள், ஆனால் அவர்களது தொண்டையை தாண்டி கீழே செல்லாது, தொண்டைக்கு கீழாக அது இறங்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யம்ருகூன மினத்தீன் கமா யம்ருகு அஸ்ஸஹ்மு மினர் ரம்யா, அவர்கள் மார்க்கத்தை விட்டும் வெகு சீக்கிரமாக வெளியேறி விடுவார்கள். எப்படி அதாவது வில்லில் இருந்து அம்பு மிக விரைவாக வெளியேறி சென்று மிக வேகமாக ஒரு பிராணியை குத்தி அடுத்த பக்கத்தால் வந்துவிடுமோ, அதை போன்று இவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த விஷயம் என்ன? நுனிப்புல் மேயக்கூடிய ஒரு தன்மை, மேலோட்டமாக பார்த்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை, எதையும் சரியாக உள்வாங்கி கிரகிக்க கூடிய ஒரு தன்மை இல்லை. எனவேதான் இதற்கு எங்க ஆதாரம், அதற்கு எங்க ஆதாரம், இதற்கு எங்க ஆதாரம் என்று நுனிப்புள் மேயக்கூடிய தன்மைகளை இவர்களில் காண முடிகிறது. மேலே நான் கூறிய அந்த சம்பவத்திலே நீங்கள் அதை தெளிவாக உணர்ந்திருப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த பெண்மணி ஏன் அழைத்து வந்தார்கள்? பையத்து செய்வதற்காக அழைத்து வந்தார்கள். இதை கூட புரிந்து கொள்ளாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்து எடுக்கவில்லையே என்று அவர்களுடைய அந்த வாதாட்டம் மிக வேடிக்கையாக இருக்கிறது. சரி, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு இருக்கிறதே, அதாவது இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு பிறந்த அந்த குழந்தை கலிமா சொல்ல தேவையில்லை, அது பையத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி செய்ததற்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள், பரம்பரை வழியாக முஸ்லிமாக முடியும் என்பதுதான் அந்த கருத்து. இதற்கு அவர்கள் வைக்கக்கூடிய அந்த ஆதாரம் என்னவென்றால், சஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்தின் 1385 இலக்க செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இயற்கையிலே பிறக்கிறது. இன்னொரு ரிவாயத்திலே அலல் மில்லா, மார்க்கத்திலே பிறக்கிறது. எப்படி பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்திலே பிறக்கிறது. இவர்கள் நுனிப்புள் மோய்வது போல நாம் கேள்வி கேட்டால் கேட்க முடியும், இதிலே இஸ்லாத்தில் என்று எங்கே வந்திருக்கிறது? இயற்கை என்று வருகிறது, மார்க்கம் என்று வருகிறது. புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் அது இஸ்லாம் என்று புரிந்து கொள்ளலாம். இவர்கள் கேட்பது போன்று கேட்பதாக இருந்தால் இஸ்லாம் என்று அங்கே வாசகம் எங்கே இருக்கிறது என்று கேட்க முடியும். சரி, அப்படி நுனிப்புள் மேயக்கூடியவர்கள் அல்ல நாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்திலே பிறக்கிறது. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபஅபவாஹு யுஹவ்விதானி அவ் யுனஸ்ஸிரானி அவ் யுமஜ்ஜிசானி அவ் யுஷர்ரிகானி. அந்த குழந்தையை யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக, முஷ்ரிக்குகளாக அவர்களது பெற்றோர்கள் தான் மாற்றுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இவர்கள் இந்த ஹதீஸை சொல்வதை பார்த்தால் ஏதோ இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகளை மட்டும்தான் இந்த ஹதீஸ் சொல்வது போன்று அவர்கள் சொல்கிறார்கள். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தைகளும் இயற்கை இஸ்லாத்திலே பிறக்கிறது. திரும்ப ஏன் 15 வயசுல பையன் என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸிலே பின்னால் வரக்கூடிய வாசகம் என்ன சொல்கிறது தெரியுமா? அவர்களது பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை யூதர்களாக மாற்றுகிறார்கள், கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள், நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகிறார்கள், சிறுக்குவாதிகளாக மாற்றுகிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யூதர்களும் பயத்து செய்ய தேவையில்லை என்று சொல்ல வேண்டும், கிறிஸ்தவர்களும் பயத்து செய்ய தேவையில்லை என்று சொல்ல வேண்டி வரும், நெருப்பு வணங்கிகள் முஷ்ரிக்குகள் யாரும் பயத்து செய்ய தேவையில்லை, எல்லா குழந்தைகளும் இயற்கை இஸ்லாத்திலே தான் பிறக்கிறது. ஒரு குழந்தை, ஒரு யூத குழந்தை பிறந்து வளர்ந்து வருகிறது, 10-15 வயதை எட்டுகிறது, இஸ்லாத்தின் படி அது இயற்கையிலே இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. இப்பொழுது இது கலிமா சொல்ல வேண்டுமா இல்லையா? சொல்ல வேண்டும், ஏனென்றால் அது யூதனாக வளர்ந்திருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த ஹதீஸ் சொல்கிறது அதுவும் இயற்கை இஸ்லாத்திலே வளர்ந்த குழந்தை. பாருங்கள், அவர்கள் காட்டக்கூடிய அந்த ஆதாரம் எந்த அளவு ஒரு வேடிக்கையான ஆதாரமாக இருக்கிறது என்று. இப்படி ஒரு ஆதாரத்தை முன்வைத்துதான் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸை கொண்டு வந்து இது பரம்பரை வழியாக ஒரு மனிதன் முஸ்லிம் ஆகுவதற்குரிய ஆதாரம் என்று முன்வைக்கிறார்கள். இந்த ஹதீஸிலே அதற்குரிய எந்த ஆதாரங்களும் கிடையாது. இதை சொல்லிவிட்டு இவர்களுடைய பீடிகை என்னவென்றால், புதிதாகவும் 3 கேள்விகளை நாம் கேட்கிறோம். இது ரமலானிலே நாம் வைக்கக்கூடிய ஒரு போட்டி, இதற்கு பதில் சொன்னால் 3 லட்சம் நாம் பரிசுகளை தருவோம் என்று சொல்லிவிட்டு ஒரு லைவான ஹதீஸையாவது கொண்டு வாருங்கள். எப்படி ஒரு லைவான ஹதீஸையாவது கொண்டு வாருங்கள். இஸ்லாத்திலே பிறந்த ஒரு குழந்தை அந்த பருவ வயதை அடைகிற போது பையத்து செய்ய வேண்டும் என்று முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லைவான செய்தியை வைத்து என்ன செய்வது? ஏன் லைவான செய்தி பின்பற்றுவதற்கா? பாருங்கள், இவர்களுடைய நோக்கங்கள் அதாவது ஒரு கேலி கூத்தாக, ஒரு வேடிக்கையாக, மக்களை குழப்பக்கூடிய ஒரு சிந்தனையிலே இருக்கிறதே ஒழிய ஒரு சரியான ஒரு சிந்தனை கிடையாது. ஒரு லைவான ஹதீஸையாவது கொண்டு வாருங்கள். ஏன் லைவான ஹதீஸ் என்று அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் காண முடிகிறது. அதே நேரம் இதற்குரிய பதிலை கொடுத்தால் அவர்கள் ஏற்றுக் கொள்வார்களா என்று பார்த்தால் அந்த நிலைமையிலும் அவர்கள் கிடையாது. சமீபத்திலே நாம் கேள்விப்பட்டிருந்தோம், ஹிருக்கல் மன்னரை ஒப்பிட்டு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். அமீர் அவர்களுடைய ஒரு உரையிலே அதற்குரிய தெளிவான பதில் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகுள்ள அவர்களது பதிவுகளிலும் அதே ஹிருக்கல் மன்னரை கொண்டு வருகிறார்கள். சரியான ஒரு கொள்கையை சொல்லக்கூடியவராக இருந்தால் அதை கேட்டு அவருடைய பிழையை திருத்த வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இது சம்பந்தமாக சொல்கிற போது வமினன் நாஸி மன் யஷ்டரி லஹுவல் ஹதீஸ் லியுதில்ல அன் ஸபீலில்லாஹ். இத்தகையவர்களை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், வெறுங்கதைகளை கொண்டு வீண் பேச்சுக்களை வைத்து என்ன செய்வார்கள், மக்களை நேரான வழியை விட்டும் திசை திருப்புவார்கள். சரியான ஒரு அறிவு அவர்களுக்கு இருக்காது, அவர்கள் இதனை கேலி கூத்தாக எடுத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சூரத்துல் லுக்மான் என்ற அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். எனவே இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயங்களை நான் முன்வைக்கிறேன். சரி, இஸ்லாத்திலே இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் இருக்கிறதா என்று இவர்கள் கேட்பது போன்று நேரடியாக நாம் பார்ப்பதாக இருந்தாலும் பதில் இருக்கிறது, தெளிவான பதில்கள் இருக்கிறது. ஒரு இரண்டு செய்திகளை இந்த இடத்திலே நான் கூறுகிறேன். சஹிஹ் புகாரி என்ற கிரந்தத்தின் 1422வது இலக்க செய்தி, அதாவது மஅன் இப்னு யஸீத் என்ற நபித்தோழர் கூறுகிறார்கள், பாயஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன வ அபி வ ஜத்தி. ஒரு நபித்தோழர் சொல்கிறார், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாயஅத்து செய்தேன். நான் மட்டுமல்ல, என்னுடைய தகப்பனும் பாயஅத்து செய்தார்கள், என்னுடைய பாட்டனும் பையத்து செய்தார்கள் என்று மஅன் இப்னு யஸீத் என்ற நபித்தோழர் கூறுகிறார்கள். அதே போன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லோருக்கும் தெரியும் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிற போது இந்த இப்னு உமர் சிறுவராக இருந்தார். அவர் பருவ வயசை அடைந்திருக்கவில்லை. பிற்காலத்திலே உமர் ஹத்தாப் முஹாஜிர்களுக்காக ஒரு யுத்தத்திலே சில பங்குகளை பிரிக்கிற போது இந்த இப்னு உமருக்கு அரைவாசி பங்கை கொடுத்தார். ஏன் என்று கேட்டதற்கு சொன்னார், அவராக ஹிஜ்ரத்து வரவில்லை, நாம் தான் சின்ன பிள்ளை கூட்டிக் கொண்டு வந்தோம். அவர் ஒரு முஹாஜிர், ஆனால் அவராக வரவில்லை என்று சொல்கிறார்கள். இதிலே நான் சொல்ல வரக்கூடிய விடயம், ஹிஜ்ரத்து வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே இப்னு உமர் ஒரு சிறு குழந்தையாக இருந்தார்கள். இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபு அவானா என்ற கிரந்தத்தின் 7660வது இலக்க செய்தி, பாயஅனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கிதாபில்லாஹ் வ சுன்னத்தி நபீஹி. அதாவது நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ்வின் வேதத்தின் படிக்கும், அவனது தூதரின் அந்த வழிமுறைகளை பின்பற்றி நடப்பதன் படிக்கும் பையத்து செய்தோம் என்ற செய்தி அபு அவானா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. சுனன் அபூதாவுத் என்ற கிரந்தத்தின் 5282வது இலக்க செய்தி, குன்னா இலா பாயஅனா ரசூலல்லாஹ் அலஸ்ஸம் இவத்தா ஆ காலா ஃபீ மஸ்தத்அதும், நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே, செவிமடுப்போம் கட்டுப்படுவோம் என்று பையத் செய்த சந்தர்ப்பத்திலே, உங்களுக்கு முடியுமான அளவு என்று நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி தந்தார்கள் என்ற செய்தி அதாவது அஹ்மத் என்ற கிரந்தத்தின் 5282 இலக்கத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, எம் எல்லோருக்கும் தெரிந்த இன்னொரு சஹாபி, இவர்களும் ஒரு சிறு பிள்ளை. மதீனாவிலே இவர்களுடைய தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த அனஸ் இப்னு மாலிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக அனுப்பி வைத்திருந்தார்கள். இவர்களும் பயத் செய்த செய்தி சுனன் அபூ தாவூத் என்ற கிரந்தத்தின் 2190 இலக்கத்திலே பதிவு செய்யப்படுகிறது. பயத் ரசூலல்லாஹ் பியதி ஹாதிஹி, நான் எனது இந்த கையினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பயத் செய்தேன். அல ஸம்இ வத்தாஅதி ஃபீ மஸ்தத்அது, செவிமடுப்பேன் கட்டுப்பட்டு நடப்பேன் என்னால் முடியுமான வரைக்கும் என்று பையத் செய்தேன் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சுனன் அபூ தாவூத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அருமை தோழர்கள், சஹாபாக்களுடைய குழந்தைகள் அவர்களது பருவ வயதை அடைகிற போது அவர்கள் பையத் செய்திருக்கிறார்கள். சரி, இப்பொழுது அவர்களது அந்த 300,000 வருமா? வராது. ஏன்? அவர்கள் ஏற்கனவே ஒரு அமீருக்கு செய்த உடன்படிக்கை, அதை விட ஒரு உடன்படிக்கை கிடையாது. ஒரு அமீருடைய கையை பிடித்து இந்த இஸ்லாத்திற்காக பயத்து செய்துவிட்டு அதையே முறித்து விட்டு சென்று விட்டார்கள். இந்த 300,000 வரப்போகிறதா? ஒரு நாளும் வராது. வரப்போவது என்னவென்றால், அழிவுக்கு முன் அகந்தை என்று ஒன்று இருக்கிறது. நிச்சயமாக இதிலிருந்து இன்னும் 4 கேள்விகளை கேட்பார்களே ஒழிய, ஒரு நாளும் அவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அதை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி? ஃபஇன்னமா ஹலகல்லதீன மின் கப்லிகும் கஸ்ரத்து மசாயிலிஹிம் வஇஹ்திலாஃபிஹிம் அலா அன்பியாஹி, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அழிந்து போனதெல்லாம் அதிகமான கேள்விகளினாலும், அதிகமான கேள்விகளினாலும், நபிமார்களோடு அதிகமாக முரண்பட்டதினாலும் தான் அவர்கள் அழிந்து சென்றார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே தெளிவான ஆதாரங்கள் இந்த இடத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இதிலிருந்து இன்னும் 4 கேள்விகளை கேட்பார்களே ஒழிய, இவர்களுடைய இந்த வழிகேட்டுடைய அந்த நடவடிக்கைகள் தொடர்மாக இருந்தால் ஒரு நாளும் அவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படி இவர்கள் 1000 கேள்விகளை முன்வைத்தாலும் சரி, இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு எதிராக எத்தனை எதிர்ப்பு கோஷங்களை முன்வைத்தாலும் சரி, அனைத்துக்கும் தக்க பதில்கள் எம்மிடம் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய ஒரு பாடமாக இந்த பாடத்தை நான் அமைத்துக் கொள்கிறேன். எனவே இன்றைய இந்த பாடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்றால், பரம்பரை வழியாக முஸ்லிம் ஆகுவது என்ற ஒன்று கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் அவன் அவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவன் இஸ்லாத்தை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். தந்தையாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, பாட்டனாக இருந்தாலும் சரி, அந்த ஒவ்வொருவருக்கும் இஸ்லாத்திலே 5 தூண்கள் இருக்கிறது. அதிலே முதலாவது இந்த ஷஹாதத்து கலிமாவை சொல்லுவது. அதை எப்படி சொல்வது, எங்கே சொல்லுவது என்றால், ஒரு அமீரிடம் பையத் செய்யக்கூடிய அந்த தருணத்திலே சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிதான் ஒவ்வொரு மனிதரும் இந்த இஸ்லாத்திற்குள் வர வேண்டும். இவர்கள் கேட்டதன் பிரகாரம் இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்குரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாத்திற்குள் நுழைவதாக இருந்தால் அவர்கள் பையத் செய்தே ஆக வேண்டும் என்பதனை மிக தெளிவாக நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா இது பற்றிய விடயங்களை இன்னும் நமக்கு தெளிவுபடுத்துவானாக. இந்த தொடரிலே இன்னும் சில விடயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய பாடங்களிலே அவற்றை நாம் அவதானித்துக் கொள்ளலாம். எம் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் இந்த சத்திய தீனிலே உறுதியாக ஆக்கி வைத்து இறுதி மூச்சு வரை இதிலே நாம் உறுதியாக இருந்து மரணிக்க வல்ல அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும்.